நாங்கள் புதுவுடைய கருதுகள் சம்பந்தமாக பார்த்தோம். இன்றைக்கு உதவுடைய நிபந்தனைகள், அதுல முதலாவது பொது செய்வதற்கு இரண்டு காரணங்கள் இருந்தால் அவர் உதவு செய்வார். ஒன்று, பொது முறிந்தவர் அவர் உதவு செய்வது கடமை கட்டாயம். அதே போல தொழுகைக்காக வேண்டி தயாராக கூடியவரும் அவர் உதவி இல்லாமல் இருக்கும் பொழுது உதவு செய்து கொள்ள வேண்டும். இது உதவுடைய காரணங்கள், உதவு செய்ய தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். அடுத்ததாக உதவுடைய நிபந்தனைகள். இந்த நிபந்தனையை பொறுத்தவரையில் இரண்டு வகையாக அந்த நிபந்தனைகள் வகைப்படுகின்றன. ஒன்று, பொது வாஜிபாக வந்திருக்கூடிய நிபந்தனைகள், பொது கட்டாயமாக வந்திருக்கூடிய நிபந்தனைகள். அடுத்தது, பொது செல்லுபடியாகுவது, பொது நிறைவேறுவதற்குரிய நிபந்தனைகள். பொது கடமையாகுவதற்குரிய நிபந்தனைகள் என்று சொல்லும் பொழுது எந்த நிபந்தனைகள் ஒருவரில் பூர்த்தியாக இருக்குமோ அவருக்கு தான் பொது கடமை, அவருக்கு தான் உதவு செய்யலாம். எந்த நிபந்தனைகளின் மூலமாக உதவு செல்லுபடியாகுமோ, குழு நிறைவேறுமோ, அந்த நிபந்தனைகள் நிறைவேறுவதற்குரிய நிபந்தனைகள் என்று இரண்டாக பிரிக்கிறார். புது கடமையாகுவதற்குரிய நிபந்தனைகள் எட்டு இருக்கிறது. அதுல முதலாவது, ஒருவர் சுயாதீனம் சுய புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும், புத்தி நீங்கியவராக. அதே பைத்தியம் போன்ற நிலைமைகள் இருந்தால் அவருக்கு உதவு கடமை இல்லை. தூங்கி இருக்கக்கூடியவர், அதே போல உதவு இருக்குதா அதாவது இல்லை என்ற விஷயத்தில் ஞாபகம் இல்லாமல் இருக்கக்கூடியவர், அவருக்கு உதவு கடமை இல்லை. மயக்கம் ஏற்பட்டிருக்கக்கூடியவர், அவருக்கு உதவு கடமை இல்லை. இரண்டாவது, பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், அவருக்கு தான் உதவு கடமை. சிறு பிராயத்தில் உள்ளவருக்கு உதவு கடமை இல்லை, அவருக்கு தொழுகையும் கடமை இல்லை என்ற காரணத்தினால. பருவ வயதை அடைவதற்காக வயசில் நெருங்கி இருக்கக்கூடியவருக்கும் உதவு கடமையாகிறது. அவருடைய அதாவது உதவுதான் செல்லுபடியாகும். அதற்கு முன்னால சிறிய வயதில் உள்ளவர்கள், சிறு பிராயத்தில் உள்ளவர்களுக்கு உதவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை, தொழுகை கடமையும் இல்லை என்றபடியால் அவர்களுக்கு உதவுடைய கடமை கட்டாயம் இல்லை. மூன்றாவது, முஸ்லிமாக இஸ்லாம் இருக்கவே இல்லை, காவிராக இருக்கக்கூடியவருடைய உதவு எந்த விதத்திலையும் செல்லுபடியாகாது, அவர்களுக்கு உதவு செய்ய வேண்டும் என்று வேண்டப்படவும் இல்லை, அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய கடமைகள் வேண்டப்படவும் இல்லை. எனவே அவர்களுக்கு உதவு கடமையும் இல்லை, அவரிடத்தில் இஸ்லாம் இல்லை என்பதனால். எனவே முஸ்லீமாக இருப்பவருக்கு தான் இபாதத் கடமை. எனவே இபாதத் கடமையானவருக்கு தான் உதவு கடமையாகிறது. நான்காவது, சுத்தமான உதவு செய்வதற்கு போதுமான தண்ணீரை பயன்படுத்துவதற்கு முடியுமான நிலையில் உள்ளவருக்கு தான் உதவு கடமை. தண்ணி இல்லாதவருக்கு உதவு கடமை இல்லை, அதுக்கு காரணமாக அவர் தயமும் செய்வார். சுத்தமான தண்ணி இல்லாட்டியும் அவருக்கு உதவு கடமை இல்லை. தண்ணி இது பரிசுத்தமான தண்ணி இல்லாட்டி அவருக்கு உதவு கடமை இல்லை, உதவு செய்யவங்க கட்டாயப்படுத்தப்பட மாட்டார். அதே போல உதவு செய்வதற்கு போதுமான அளவு தண்ணி இல்லாவிட்டாலும் அவருக்கு பூர்த்தியான உதவு கடமை இல்லை. எனவே சாமி மதுகமுடைய அடிப்படையில் கொஞ்சம் தண்ணீர் அவர் போதுமான அளவு எந்த அளவுக்கு உதவு செய்யலாமோ அந்த அளவு உதவு செஞ்சு கொண்டு அதே மாதவிதாயுடன் இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் உதவு கடமை இல்லை. உதவு செஞ்சதுனால ஒன்று செய்யலாம். உதவு செய்ததுனால குரான் உதவோ, உதவு செய்ததுனால சொல்லவோ, உதவு செய்வதனால தவாப் செய்யவோ, குர்ஆனை தொடவோ ஒன்றுமே செய்யலாம். அதனால் அந்த பெண்மணிக்கு அதே போல குழந்தை பேர் பிரசவத்தின் மூலமாக அவள் குழந்தை பேர் உள்ளவளாக இருக்கிறாள், அந்த பெண்மணி சுத்தமாக வரைக்கும் உதவு செய்வது கடமை இல்லை. உதவு செய்வதனால எந்த பிரயோசனமும் இல்லை. அதனால உதவு செய்ய வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. உதவு செஞ்சு கொள்வோமே, நாங்கள் அற்புதமாக இருந்தாலும் பரவாயில்ல, உதவு செய்யணுமேன்னு கேட்டால் உதவு செய்ய தேவையில்லை, உதவு கடமை இல்லை. எட்டாவது, விசாலமாக தாராளமாக நிர்ணயிக்கும் பொழுது நெருக்கடியான அதாவது கொள்கைக்காக வேண்டி தயாராகக்கூடியவர் அவர் எப்போ உதவு செய்வார்னா, அதான் சொல்லப்பட முடி மசதிக்குள்ள வாரவர், அதான் சொல்ல முடி வார நேரத்தில் உதவு செஞ்சு கொண்டு வருவார். அசருக்காக வேண்டி உதவு செய்வர் செய்தவர் சொல்லுதார். இப்ப உதுவோட இருக்கணும் என்பதற்காக வேண்டி தாயுமன் எந்த நேரமும் ஒரு ஆள் உதுவோட இருக்கிறது, அது மிக சிறந்த ஒரு அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை பாராட்டி பேசினாங்க. சொருக்கத்துல காலடி சத்தம் கேட்டதாக சொன்னாங்க. உதுவோடே ஒரு நாள் இருக்கிறாங்க, அவர் வலிமையாக உதவ முடியக்கூடிய உதவு செய்து கொள்வது அது தனிப்பட்ட ஒரு விஷயம். அப்படி இல்லாம இதோட கொடுத்துட்டார். இப்ப அசரிக்கிறது இன்ஷால்லா இது ஒன்றரை மணி தியானத்துக்கு போவோம், ரெண்டு மணி தியானத்துக்கு போறோம், இப்பதே உதவு செய்வது கொள்வது அவருக்கு கடமை இல்லை. அவர் நேரம் நெருங்கணும், நேரம் நெருங்காமல் உதவு செய்வது கடமை இல்லை. எனவே எட்டு விஷயங்களை உதவு செய்வது கடமையாகுவதற்குரிய நிபந்தனை. உதவு யாரையும் கடமைனா அது எட்டு நிலைமைகளும் உட்பட்டவராக அவர் இருப்பார். முதலாவது, அவர் புத்தி சுவாதீனம் இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் வருவாயை அடைந்தவராக இருக்க வேண்டும். மூன்றாவது, அவர் முஸ்லிமாக. நான்காவது, தண்ணீரை பயன்படுத்துவதற்கு பரிசுத்தமான தண்ணீரை, போதுமான தண்ணீரை பயன்படுத்துவதற்கு முடியுமான நிலைமையில் இருக்கக்கூடியவர். ஐந்தாவது, தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடியவர். உதவோடு இருக்கிறவருக்கு உதவு செய்ய வேண்டிய கடமை இல்லை. மாதவிடாயோடு குழந்தை பேரோடு இருக்கக்கூடிய பெண்மணிகள் இவர்களுக்கு உதவு கடமை இல்லை. நேரம் நெருங்காமல் தாராளமாக நேரம் இது பறந்த நிறைவேற்றுவதற்காக அவருக்கு எந்த காரணம் ஒன்றும் இல்லாமல் புறாணத்துக்காக வேறு உதவு செய்கிறார், அது வேறு விஷயம். சுண்ணத்தான தொழுகைக்காக வேறு உதவு செய்கிறார், இல்லை உதவோட தொடராக இருக்கிறவர் உதவு செய்கிறார். அப்படி இல்லாமல் பரந்தான தொழுகைக்காக நேரம் வாரத்துக்கு முன்னால தாராளமாக நேரம் இருக்கும் பொழுது அவர் உதவு செய்வது கடமை இல்லை. இரண்டாவது வகை, உது நிறைவேறுவதற்குரிய நிபந்தனைகள். உது நிறைவேறுவதற்குரிய நிபந்தனைகள் நான்கு நிபந்தனைகள். உது நிறைவேறுவதற்குரிய நிபந்தனைகள் அதுல ஒன்று, அவருடைய உதவுடைய உறுப்புகள், என்ன உறுப்புகளை உதவுடைய பரந்தான உறுப்புகள் இருக்கிறதோ, அதாவது உதவுடைய பரந்தான உறுப்புகள் நான்கு, முகத்தை கழுவுவது, இரண்டு கைகளையும் முழங்கை உட்பட கழுவுவது, தலையில ஒரு பகுதியை தண்ணீரை கொண்டு கழுவுவது, கால்களை கரண்டை கால் உட்பட கழுவுதல், இதுதான் உதவுடைய நான்கு உறுப்புகள். இந்த நான்கு உறுப்புகளையும் கழுவும் பொழுது அவர் முழு உறுப்புகளும் சம்பூர்ணமாக நனையும் விதமாக கழுவ வேண்டும். அப்படி இல்லாட்டா உதவு செல்லுபடியாகாது. நிபந்தனை இரண்டாவது, தன்னுடைய உதவுடைய பரந்தான உறுப்புல ஏதாவது உதுவை தண்ணீர் படாமல் தடை செய்யக்கூடிய ஏதாவது உறுப்புகளில் இருந்தால் அவைகளை முதலாவது நீக்கிக் கொண்டுதான் அவர் உதவு செய்ய வேண்டும். ஏதாவது கம்பட்டிக்கு, அதாவது என்ன தன்மை உள்ளது, மஜான் போன்றது, அப்படி இல்லைன்னா கனமான தண்ணி பிசி இவைகளின் மூலமாக உடம்புல தண்ணி படாது. எனவே இப்படிப்பட்ட வைகளை இவர் சம்பூர்ணமாக உடம்புல இருந்து உதவுடைய உறுப்புகள் இருந்து அது நீக்கப்படணும். உதவு செஞ்சு கொண்டே கழுவுறது அல்ல, உதவு செய்ய முன்னால் அதை துப்புரவு செஞ்சு கொண்டுதான் அதை அவர் அதாவது உதவு செய்ய வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் உள்ளவருடைய உதவு செல்லுபடியாக பட்டார். மூன்றாவது, உதவு செய்யறதுக்கு முன்னால் உதவை முடிக்கக்கூடிய காரியங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அந்த காரியங்களில் இருந்து அவர் முழுமையாக விடுபட்டிருக்க வேண்டும். ஒரு ஆளுக்கு திருநீர் வெளியாகி கொண்டே இருக்குது, அவர் அந்த திருநீர் வெளியாக வெளியாக உதவு செய்வது உதவு செல்லுபடியாகாது. அவர் முதலாவது சிறுநீர் கழிச்சிருந்தூரிய சுத்தம் செய்வதே பாடத்தில் ஏற்கனவே பார்த்தோம். சிறுநீர் கழிச்சவர் அவருடைய சிறுநீர் வெளியாகிற விடயத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும். சுத்தம் செய்திருந்தால் நாலு வகையாக ஏற்கனவே பார்த்தோம். அதுல ஒன்றுதான் சுத்த அசுத்தம் சம்பூர்ணமாக வெளியாகிட்டுதான் என்றதை ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு சுத்தம் தெரிஞ்சு கொண்டு வந்ததால் உதவு செய்யணும். ஒருவருக்கு சிறுநீர் வெளியாகி கொண்டே இருக்குது என்றால் அவருக்குரிய சட்டம் வேறு. எனவே அப்படிப்பட்ட நிலையில் இல்லாமல் அவர் இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு சொல்லுதலம். அதே போல உதவுக்கு பகரமாக தயமம் செய்யக்கூடியவராக இருந்தால் தயமம் செய்யக்கூடியவருக்கு அந்த தொழுகையுடைய நேரம் நுழைஞ்சிக்கணும். தெரிஞ்சுடைய நேரம் நுழைஞ்சிக்கணும். வாங்க சொல்லணும்ன்ற கட்டாயம் இல்ல. தொழுகையில நேரம் ஆகிட்டா சரி, 12:10 பாங்கன்னா 12:10 ஆகிட்டா சரி, அவர் தயமும் செய்யலாம். வாங்க செல்லக்கூடிய வருமானம் கேட்டா வாங்க செல்லக்கூடிய வாடி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த நிபந்தனைகளை எங்களுக்கு சாமி மகனுடைய அடிப்படையில் பொதுவாக பொதுவுடைய நிபந்தனைகளை 13 சொல்றாங்க. ரெண்டையும் சேர்த்து 13 சொல்றாங்க. ஒன்று, முஸ்லீமாக இருக்க வேண்டும். அவன் பருவ வயதை அடைவதற்குரிய எல்லை அடைந்திருக்க வேண்டும். மாதவிடாய் குழந்தை பேறு போன்றவைகளில் இருந்து சுத்தமாக இருக்க வேண்டும். உடம்புக்கு ஏதாவது தண்ணீர் படாமல் தடுக்கக்கூடியவைகளை விட்டும் அவர் சுத்தமாக இருக்க வேண்டும். பொது பரம் என்ற விடயத்தை அறிந்திருக்க வேண்டும். பொதுவுடைய ஏதாவது சுண்ணத்தான விடயங்களை, அதாவது மறந்தான ஒன்றை சுண்ணத்தாக அவர்கள் நிற்கப்படாது. இந்த விளக்கம் சரியாயிருக்கும். பொதுவுடைய உறுப்புகள்ல எது பரம்? பொதுவுடைய பரம்புகள் 6, இந்த 6 தான் பொதுவுடைய பரம் என்ற விஷயத்தில் அவர்கிட்ட தெளிவிக்கணும். இது சுண்ணத்தா பரந்தா என்ற விளக்கம் இல்லை. அவருடைய உதவு செல்லுபடியாக மாட்டார். அதனால உதவுல எது சுண்ணத்தான உறுப்புகள், எது மறந்தான உறுப்புகள், உதவுடைய பரந்துகள் எவை, இதை சம்பூர்ணமாக தெளிவாக விளங்கிக்கும். சும்மா எங்க தானோட உதவு செஞ்சு போறார், இவர் சுண்ணத்தை தெரியா மறந்ததுன்னு தெரியா, உதவுடைய மருந்தகத்தில் கேட்டா தெரியா, உதவுடைய மருந்தகர் சொல்ல தெரியா, உதுக்கும் உறுப்புகள்ல எது மறந்தான உறுப்பு எது சுண்ணத்தான உறுப்பு சொல்லுகிறார். அப்ப இவருடைய உதவு செல்லுபடியாதவனாலும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த தெரிவிக்கிறோம் என்றதை நாங்களே நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பரிசுத்தமான தண்ணீர் இருக்க வேண்டும். உடம்பில் ஏதாவது அசுத்தங்கள் பட்டிருந்தால் அவைகளை சம்பூர்ணமாக நீக்க வேண்டும். அதே போல தண்ணீருடைய தன்மையை மாற்றக்கூடிய ஏதாவது உடம்புகள் இருந்தால் அவைகளை விட்டும். ஏன்னா அந்த தண்ணீர் பரிசுத்தமான தண்ணீர், அதனுடைய தன்மை மாறிவிடும். எனவே அவைகளை விட்டு உறுப்புகள் சுத்தமாக இருக்க வேண்டும். அதே போல தன்னுடைய நீயத்தை ஏதாவது ஒன்றோடு சம்பந்தப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அதே போல உறுப்புகளில் தண்ணீர் ஓடவிடப்பட வேண்டும். எந்த உறுப்புகளால் கழுவுறது வந்தீங்களோ அந்த உறுப்புகள்ல தண்ணீர் ஓடும், தண்ணியை ஊற்றி கழுவும், தண்ணியை பூசி கழுவுல. அதே போல தொடரான தொடர்பு இருக்கக்கூடியவர் எந்த நேரம் சென்னீர் வெளியாகி கொண்டே இருந்தா, அதே போல மாதவிடாயுடைய காலம் வந்து வரையறை இல்லாம லிமிட் இல்லாம வந்து முடியக்கூடிய பெண்மணி, இவங்களுக்கு நேரம் வாங்கணும். நேரமானது பொழுதுதான் நாம உதவு செய்யணும். உடனடியாக மறந்து தரணும். அவங்க சொன்ன தொழுவல்ல, உடனடியாக மறந்து தரணும். எனவே இந்த நிபந்தனைகளை எங்களுக்கு சாதி மருத்துவமுடைய அடிப்படையில் தெரிவிக்கிறார். அதே போல சுண்ண பொதுவுடைய சுண்ணத்தை, பொதுவுடைய சுண்ணத்தை என்று சொல்லும் பொழுது மார்க்கத்தில் எந்த முறைப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முறைப்படி உதவு செய்கிறது ஆகப்பெரிய சுண்ணம். எங்களுக்கு நினைச்ச மாதிரி உதவு செய்கிறது அல்ல. கை எப்படி கழுவணும், போட்டை எப்படி கழுவணும், தலையை எப்படி வந்து செய்யுது, தலைக்கே சொன்னது போல பொருடையை வந்து செஞ்சதுனால தலையை வந்து செஞ்சதாக கழுத்தை வந்து செய்யறாங்க. தலையில மயிரல் தலையில மோட்டல் செய்த பிரச்சனை பாதுகாப்பு, அதனால உதுவாகாது. எனவே உதவுடைய சூழல் என்று சொல்லும் போது அதற்கு உள்ளாடி செல்லம் தான் அழைந்து செல்லம். எந்த முறைப்படி உதவு செய்து வந்தார்களோ, செய்து காட்டினார்களோ அந்த முறைதான் ஆக சிறந்த சூழ்நிலாகும். அதில் உதவுடைய சுண்ணத்துகள் என்று சொல்லும் பொழுது பொதுவுடைய சுண்ணத்துகள் உடைவதற்கு நல்லாகும், நீயத்தை வைப்பதே பயனாகும், நீயத்தை வாயால் உழைவது சுண்ணத்தாகும். அதே போல இரண்டு கைகளையும் கரண்டைக்காய் அதாவது உட்பட கழுவிக்கொள்வது சுண்ணத்தாகும், மூங்கு தலை கைகளை கழுவுவது சுண்ணத்தாகும். தண்ணீருக்குள்ளால நாங்கள் கை போட்டு உதவு செய்ததாக இருந்தால் தண்ணிக்குள்ளால கையை போடுறதுக்கு முந்தி நாங்கள் கையில ஏதாவது அனுபவங்கள் இருக்கும் என்ற காரணத்தை வச்சு கை ரெண்டையும் சுத்தமாக கழுவிக்கொள்வது சுண்ணத்தாகும். தூக்கத்திலிருந்து எழுந்தால் விசேஷமாக ரெண்டு கையையும் கழுவி கொள்ளுவதில்லை. அதே சில வந்து அதுக்கும் இன்னொருக்கினா பொது சீரத்துக்காக பாத்திரத்துக்குள்ளே தண்ணி கையை போடுவதற்கு முன்னால் இது உள்ளத்தையினுடைய அளவை விட குறைஞ்ச தண்ணியுடைய தீர்ப்பாகும். பெரிய ஹவுதாயிக்கு டப்பாய் இருந்தா அவர் கையை கழுவி கொண்டே உதவு செய்யலாம். பெரிய ஹவுதாயிக்கு அப்ப அதுக்குள்ளால கையை போட்டு கழுவலாம் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக தூங்கக்கூடிய நேரத்தில் அவருடைய கை எங்க இருந்துச்சுன்னு அவருக்கு தெரியும், எங்கெங்கெல்லாம் கையை போட்டிருக்காரு அவருக்கு தெரியும் எங்க கை இருந்து. அதனால அவர் தன்னுடைய கையை மூன்று முறை கழுவி கொண்டுதான் பொது செய்யக்கூடிய பாத்திரத்தில் கையை போடுவாரு. எனவே இரண்டு கைகளையும் கழுவி கொள்வது, பிஸ்மில் சொல்லி உதுவை ஆரம்பிப்பது, உதுவை அதாவது தொடங்குவதற்கு முன்னால தன்னுடைய இரண்டு கரண்டை கைகளையும் கழுவுவதற்கு முன்னால் பிஸ்மில்லா என்று அது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்ததாக அபு ஹுரைரா அவர்கள் சொல்லக்கூடிய அதில் சொல்லி ஆரம்பிக்கப்பட மாட்டாதோ அவைகள் வரக்குறைந்தவை என்ன அறிவிப்பு. எனவே எந்த நல்ல காரியத்தை நான் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் பிஸ்மில் சொல்லி ஆரம்பிப்பது சுன்னத்தா. அதே போல வாய்க்கு தண்ணீர் என்கிறது வாயத்துமா நாங்கள் கழிவு கூடுவதல்லாம வாயை கொப்பளிக்கிறது, வாய்க்கு தண்ணீர் எடுத்து தாயை வசத்தி வாயை கொப்பளிக்கிறது. தொண்டை கோடியில் உள்ள பகுதிகளும் கழுவிக்கொள்வதற்காக வேண்டி மூக்கு ரெண்டுக்கும் தண்ணீர் அனுப்புது. நான் உதவு செய்யறதுக்கு வாய் தண்ணி எடுக்கிற நேரம் அப்படியே மூக்கு குடிச்சா மூக்கு தண்ணி போகும், திரும்ப மூக்கை சீருவது இதுவும் சுண்ணத்தாகும். மிஸ்வாக் செய்வதும் சுண்ணத்தாகும், மிஸ்வாக் செய்வது சுண்ணத்தாகும், மூக்கு சீருவதும் சுண்ணத்தாகவாக இருந்தார். எனவே இந்த விஷயங்களை உதவுடைய சுண்ணத்தாக எனக்கு உங்கள் யாராவது ஒருவர் உதவு செய்யும் பொழுது வாயை கொப்பளித்து நாசிக்கு தண்ணீர் செலுத்தி மூக்கை சீறினால் அவருடைய உறுப்புகளில் இருக்கின்ற அவருடைய மூக்குடைய உள்பகுதியில் இருக்கின்ற அனைத்திலிருந்தும் தண்ணீர் வெளியாகும் போது தண்ணீருடன் அவருடைய பாவங்கள் எல்லாம் விழுந்து விடுகின்றன. எனவே நீங்க உதவு செய்யும் போது வாயை கொப்பளித்துக் கொள்ளுங்கள், கையை கழுவு கொள்ளுங்கள் என்ற அறிந்தும் வந்திருக்கிறது. அது வாஜிபில் சுன்னத்தாகும். அந்த ஹதீஸ் பலவீனமான ஒரு ஹதீஸ், அமல் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் தான். இந்த அடிப்படையில நாங்கள் சுன்னத்தானுடைய எங்களை பாதுகாத்து உதவி செய்து கொள்வது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவு செய்யும் பொழுது எப்படி தன்னுடைய வாயை கொப்பளித்தாங்க, மூக்கு தண்ணீர் செலுத்தினாங்க என்று வரும் பொழுது அதுல மொத்த பக்கம் புகாரியுடைய முஸ்லிம் ரிவாயத்தில் வந்திருக்கிறது. உஸ்மான் அஃபான் ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க, அன்னஹு ஜஹாபில் இனாரி ஸாஹரா அலா கஃபைஹி நடந்து வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை கொண்டு வருமாறு சொன்னார்கள். அவர்கள் தன்னுடைய இரண்டு கைகளையும் உள்ளங்கைகளையும் முழுமையாக மூன்று முறை கழுவினார்கள். அதற்கு பிறகு பாத்திரத்துக்குள்ளே தண்ணீர் கையை போட்டு தண்ணீர் எடுத்து வாய் ஒப்படைத்தார்கள், மூக்கை சீவினார்கள். அதற்கு பிறகு முகத்தை மூன்று தடவை கழுவினார்கள். இரண்டு கைகளையும் முழங்கை உட்பட மூன்று தடவை கழுவினார்கள். தன்னுடைய தலையை தண்ணீர் கொண்டு வசூல் செய்தார்கள். நபியாலையின் சலாத்து சலாம் அவர்கள் வசூல் செய்தார்கள் என்று வரும்பொழுது முழு தலையையும் இரண்டு கைகளாலும் புரடி வரைக்கும் கையை கொண்டு போய் திரும்ப கொண்டு வரும்போதுதான் நபி அலைஹிஸ் ஸலாம் அவருடைய வளமே இருந்தது. தலைப்பாதை கட்டிக்கக்கூடிய நேரத்தில், அதாவது கைத்தறிக்கக்கூடிய கொண்டையில மசூல் செஞ்சுட்டு தலைப்பாதைக்கு மேலாலையும் தண்ணியால மசூல் செய்வாங்க என்று வந்து. அதே போல பிறகு தன்னுடைய இரண்டு கால்களையும் கரண்டை கால் உட்பட மூன்று தடவை கழுவினார்கள். பிறகு சொன்னார்கள், அதாவது உஸ்மானின் அன்பானது என்றால் அவர்கள் சொன்னார்கள், ரகைது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவந்த அன்னஹு வஉதுஇ ஹாதா, நான் எப்படி இப்ப உதவு செஞ்சு காட்டினேனோ அது போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உதவு செய்வதை நான் கண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், நான் எப்படி உதவு செஞ்சேனோ அது மாதிரி உதவு செய்தவர்கள் ரெண்டு ரக்கால் அதுக்கு பின்னால கூறுபவர்கள் அவர் லாயிருக்கிறோ, அவர் தன்னுடைய மனோவிசை பிரகாரம் என்ற விஷயத்தை செய்யாமல் இருந்தால் அவர் அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று உஸ்மானுடைய அஃபான் நபி எல்லாம் அவர் நம்பி வாய்ந்து செய்யலாம். எனவே நபி அலைஹிஸ் ஸலாம் அவருடைய உது இந்த அடிப்படையில் தான் இருந்தது என்பதை எனக்கு தெரியப்படுத்தி காட்டலாம். ஆகவே தான் நாளைக்கு நாங்கள் அடுத்த பகுதியில் வரக்கூடிய உதுவுடைய நுணுக்கங்களும் உதுவுடைய சிறப்புகளை பற்றி இன்ஷால்லாஹ் தெளிவாக பார்க்கலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். والسلام عليكم.
كم فيك سرورا وسلاما وطمئنا.